சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கத்திற்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுபானமும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினாலே அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் தேவாலயத்திலே தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவரிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தார். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையனாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதி ஆகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள் என்பது. இப்ப இந்த பகுதியை நீங்க வாசிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதய தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அப்படின்னு சொல்லி போட்டு வேதம் வந்து இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதுனது லூக்கா வந்து வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லூக்கா மட்டும்தான் புறஜாதியான் ஒரு கிரேக்கன். இவன் தான் 3 சுவிசேஷம் யூதர்களால் எழுதப்பட்டது. இந்த சுவிசேஷம் மாத்திரம் தான் புறஜாதி, வேதாகமத்திலே புறஜாதியாளாகிய ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த லூக்கா சுவிசேஷம். இப்ப இந்த லூக்கா சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இந்த லூக்கா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்துல சொல்றப்ப, கணம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களை நிச்சயமாய் நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றினது அப்படின்னா, ரொம்ப கிளியரா நான் எழுத போறதெல்லாம் வந்து ரொம்ப திட்டமா தெளிவா நான் பார்த்து விசாரிச்சு உறுதி செஞ்சுட்டு தான் உனக்கு நான் எழுதுறேன் அப்படிங்கிறார். அப்ப நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு வேதம் ஒரு சரித்திரபூர்வமான ஒரு உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை. இப்ப நம்ம வணங்குற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு சொன்னா, சரித்திரத்திலே வாழ்ந்த ஒரு கடவுள், சரித்திரத்துல வாழ்ந்த ஒரு கடவுள். அதனால புரிஞ்சுங்க, இப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா அநேக நேரங்களில் நம்மளுக்கு எப்படி இருக்கு, நல்ல திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்ற பாருங்க, மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? மனது பாவ மனசு, இதுக்கு வந்து நல்லது சிந்திக்கவே தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு நல்லது சிந்திக்க தெரியாது, நல்லது யோசிக்க தெரியாது, நல்லதை பத்தியே தெரியாது. ஒரு பெரிய அதாவது சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஒரு செவ் இருந்துச்சு, நல்ல வெள்ளையா இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஒட்டுக்கு ஒரு அந்த ஒரு புள்ளி தெரியும், ஒரு கருப்பு. எல்லாரும் இந்த செவ் முடிச்சு பார்க்க மாட்டா, அந்த ஒத்த கருப்பை மட்டும் பார்ப்போம். அது என்ன கருப்பு? இதுதான் மனிதனுடைய மனது. அவனால வந்து நல்லதே ஒரு காலத்திலையும் நீ ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட உனக்கு அதான், உனால நல்லது சிந்திக்க முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அப்படி அப்ரப்டா உள்ளுங்க. இதை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா இயல்பாகவே முடியாது. இதை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி, நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அடுத்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் கிடையாது, நீ தினந்தோறும் ஜெபிக்கிறவனா இருக்கணும், அது மாத்திரம் கிடையாது, நீ தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவனா இருக்கணும், வேதம் வாசிக்கிறவனா மாத்திரம் கிடையாது, அதை தியானிக்கிறவனா இருக்கணும், அப்பதான் நீ சரியாவே சிந்திக்க முடியும். நான் பேசுறது சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பேசுறது சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேத பூர்வமா இருந்தா, அதனாலதான் இவர் எழுதுறப்ப சொல்றாரு, ஒரு கேப்லஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு, தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்றப்ப, இல்லாட்டி கடவுளை விரும்புகிற ஒரு மனிதர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, சொல்றப்ப அவர் சொல்ற ரொம்ப கிளியரா சொல்றாரு, நான் ரொம்ப ஆழமா படிச்சு ஆழமா சிந்திச்சு ஆழமா விசாரிச்சு உனக்கு திட்டமா எழுதுறேன், நான் எழுதுறது அவ்வளவு உண்மை, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அப்ப சோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல போகின்ற இந்த ஆண்டவர் அவர் சரித்திரத்திலே
நிகழ்ந்த கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தவர். நல்ல மனசு விஷயம், கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நல்ல கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு திங் வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்து மதங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்து மதங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஜீவசமாதி எப்படி மாறணும், மனுஷனை வந்து மனுஷனை கடவுளா மாத்திடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, மனுஷன் ஜீவசமாதி மனுஷனை கடவுளா சொல்றது, யோகி இந்த யோகா அந்த சாமியாரு இதுதான் இன்னைக்கு பிரபல்யம். இன்னைக்கு இன்னைக்கு இது எல்லாருக்குள்ளயும் இருக்கும் பெரிய மனுஷன். வேதம் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியர், ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு விஷயத்துல, எந்த மனுஷனும் கடவுளுடைய ஸ்தானத்துக்கு நிகரானவன் கிடையாது. எல்லா மனுஷனும் பாவத்துல செத்து போனது, ஆதாமியனுடைய பிறப்பு அவ்வளவும் பாவி, நரகத்துக்குரியவர்கள், தெய்வ தண்டனைக்குரியவர்கள். மனசுல ரொம்ப கிளியரா இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருடைய மனசுலயும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மனுஷனை கடவுளா வணங்குறது தான் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அந்த ஒரு கரவேட்டி கட்டிட்டு எல்லாரையும் சாமின்னு சொல்லுவோம், சாமின்னு சொல்லுவோம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது, அப்படி செய்யவே கூடாது, அப்படி சொல்லவும் கூடவே கூடாது. அதே மாதிரிதான் மனுஷனை கடவுளா நினைக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் தவறு. அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ரொம்ப கிளியரா அவர் சொல்றாரு, நான் முழு முழு நிச்சயமா நம்பின செய்தி உனக்கு நான் சொல்றேன், நான் நம்பின நான் உனக்கு சொல்ற செய்தி சரித்திரத்துல நிகழ்ந்த செய்தி, எப்ப நிகழ்ந்துச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சரித்திரத்துல அவர் சொல்றப்ப அவர் சொல்றாரு, யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில், இப்ப யாருடைய நாட்கள் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏரோதி என்கின்ற ராஜா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இவங்களுடைய அதாவது இப்ப இந்த சகரியா எலிசபெத் வாழ்ந்த நாட்கள்ல யூதயா தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, யூதயா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மனிதன் ஏரோதி. இதுதான் மத்திய விசேஷத்துல முதலாம் இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவன் கேட்கிறான். அந்த ஏரோது ராஜா யாரு அப்படின்னு சொன்னா, சீசருடைய நாட்கள்ல பாலிமி அப்படிங்கிறவனுடைய ஆன்டிபேட்டர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மனுஷன் வந்து பெரிய உதவி செஞ்சதுனால அவங்க அப்பா இவனுக்கு இலவசமாக இந்த கவர்னர் பதவியை கொடுத்தது, அவனுக்கு நன்றி எறிதல் உள்ளதாக. ஆகவே இந்த இடத்துல அவன் நன்றி எறிதல் உள்ளவனாக இந்த இடத்துல வந்து ஆட்சி செய்யும்படியாக கடவுள் அந்த இடத்துல அவனை நியமித்தி வச்சிருக்கிறார். அந்த நாட்கள்ல ஏரோதியனுடைய நாட்கள்ல இது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாரு, யாருடைய நாட்கள் நடந்துச்சு, யூதயா இவன் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட வேதம் 400 வருஷ காலம், 400 வருடங்கள் தீர்த்த தரிசனம் கிடையாது, கடவுளை பற்றியதான செய்திகள் கிடையாது. மல்கியாவுக்கு பிறகு இப்ப வரைக்கும் இந்த சூழ்நிலை வரைக்கும் எந்த விதமான செய்தியும் கிடையாது. எல்லாம் மனித முயற்சிகள், மனித பெருமைகள், மனிதனுடைய சடங்குகள், இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. நல்ல கவனிச்சிங்க, இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த இந்த சுத்தியிலும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது இங்கே நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைய பேர் இது மாதிரிலாம் செஞ்சா நல்லா இருக்கும், எனக்கெல்லாம் நீங்க ஆலோசனை கொடுக்க கூடாது, நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன், தெளிந்த புத்தி உள்ளவன், சொஷ்ட புத்தி உள்ளவன் நான், வேதம் சொல்றது மட்டும்தான் அந்த இடத்துல நடக்கும், வேதம் சொல்லாதெல்லாம் யார் சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன், புரியுதா, யாருக்கும் அஞ்சலாம் மாட்டேன் நல்லா, அது வேற விஷயம். அது இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கும், இங்க எல்லாம் அப்படி நடக்குது, இங்கெல்லாம் அப்படி இருக்குது. மனுஷன் எவனுமே சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டான், சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் நீங்கள், அதனால புரிஞ்சுங்க, நீங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க வெளியில சுத்தி பாக்குறப்ப அதே மாதிரி இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள இருக்கலாம், அப்படியெல்லாம் நடக்க முடியாது, அது நடக்காது. இது வந்து முழுசா பூரணமா ரட்சிப்பு கட்டளுடைய, அதனால புரிஞ்சுங்க, இது கடவுளுடைய உலகம், இது கடவுளுடைய திருச்சபை, கடவுள் சுயரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, என்னுடைய சபை அப்படிங்கிறார். இப்ப இந்த நிகழ்வு எல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா, இந்த சுத்தி நடக்கிற நிகழ்வுகள்லாம் நீங்க மறந்துட்டு எப்பொழுதுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேதத்துக்கு திரும்பணும், வேதம் என்ன சொல்லுதோ அதுக்குதான் நீங்க வரணும். இந்த வேதத்துல அவர் சொல்றாரு, இந்த இடத்துல நிகழக்கூடிய நிகழ்ச்சி என்ன நாட்கள்ல சரித்திரபூர்வமாக ஏரோதியினுடைய நாட்கள்ல நடக்குது. இரண்டாம் அதிகாரத்துல பாக்குறப்ப இவன் ரொம்ப கொடுமை உள்ள ஒரு மனுஷன், ரொம்ப கொடுமை உள்ளவன். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, 2 வயசுக்கு கீழ் உள்ள எல்லா குழந்தையும் கொண்டு போட்டான். அந்த நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் பாரம்பரியத்தையும் சடங்கையும் நம்பி கொண்டு போய் கொண்டிருக்கின்ற நாட்கள்ல, உண்மையான தெய்வத்தை யூதர்கள் கூட வணங்காத நேரத்துல, அந்த நாட்கள்ல தான் அந்த பரிசேயர் சதிசேயர் இவங்க எல்லாம் உண்டான நாட்கள்ல, நியாய சாஸ்திரி இவங்க எல்லாம் உண்டான நாட்கள்ல, எல்லாம் ஜனங்கள் முழுசா வந்து கிரியை சார்ந்திருந்த நாட்கள்ல, முழுசா பாரம்பரியத்தை சார்ந்திருந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல தான் இந்த ஏரோதி என்கின்றவன் ஆண்டு கொண்டிருக்கின்ற நாட்கள்ல தான் அங்க சொல்றாரு. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. அங்க சொல்றப்ப அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில், இது சரித்திரத்துல நடந்தது, ஜூலியஸ் சீசர்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல படிக்கிறோம். அவன் ஜூலியஸ் சீசர் அவங்களுடைய சந்ததியில வந்ததுதான் இந்த நிகழ்வுகள். ரோமாபுரியில அவங்க இருக்கிறான், இங்கே அவன் ஆட்சியாளர்களை நியமிக்கிறான். அந்த ஆட்சியாளர்கள் யார் அப்படிங்கிறப்ப இந்த ஏரோதுங்களாம், அந்த ஏரோதியினுடைய நாட்கள்ல தான் நடந்த நிகழ்வு. இவன் ஒரு ரொம்ப கொடுமைக்காரன். அப்ப யூத கலாச்சாரங்கள்லாம் அப்படியே வழி விலகி வேதத்தை விட்டு ஜனங்கள்லாம் போய் ஜனங்கள் எல்லாம் கரப்படிஞ்சு தங்க சுய இச்சைகளை நிறைவேற்றி அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்ந்து வேதத்தை விட்டு விலகி மனுஷ பாரம்பரியங்களை முக்கியத்துவப்படுத்தி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஒரு இருண்ட காலம்னு சொல்லி சொல்லலாம். அந்த 400 வருஷம் ஒரு இருண்ட காலம், கடவுளை அறியாத காலம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படாத காலம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவர் சொல்றாரு 5வது வசனத்துல, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சேர்க்கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்த அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இப்ப வந்து இந்த இடத்துல ரொம்ப கிளியர் ஒரு குடும்பத்தை குறிச்சு சொல்லுது. இந்த குடும்பம் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த சகரியா எந்த வகுப்பை சேர்ந்தமே அப்படின்னு சொன்னா திரும்ப மனசுல பாருங்க, ஒரு சரித்திர நிகழ்வை சொல்றாரு. அடுத்தது ஒரு குடும்பத்தை பத்தி சொல்றாரு. இந்த குடும்பத்தை பத்தி சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அபியா என்கின்ற குடும்பத்தை சார்ந்தவன் இந்த சகரியா அப்படிங்கிறாரு. இந்த அபியா யாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பழைய ஏற்பாடு நீங்க படிக்கணும். இப்ப பழைய ஏற்பாட்டுல நீங்க படிக்கிறப்ப அபியான்னு சொல்லி இருந்தா அவன் ஆரோனினுடைய அந்த ஆசாரிய வம்சத்தை, லேவி வம்சத்தை சேர்ந்தவன். அந்த வம்சத்துல தான் எல்லாருமே என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, தேவனை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஆசாரியர்கள் என்பவர் நல்லா கவனிச்சுக்க, நல்லா மனசுல வச்சுக்க. ஆசாரியன்னா யாரு அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தமா நின்று மக்களுக்காக கடவுளிடத்தில் பேசுபவன் ஒண்ணு. இரண்டாவது, கடவுளிடத்தில் நல்ல திரும்ப தெரிஞ்சுக்க, கடவுளிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்று மக்களுக்கு கொடுப்பவன், கடவுளின் சார்பாக மக்களை ஆசீர்வதிப்பவன் ஆசாரியன். நல்ல மனசுல வச்சு புரியுதா? மூலியக்காரனாலும் அப்படிதான், உங்களுக்காக கடவுளிடத்துல பேசுறவன், கடவுளிடத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி உங்களை உங்கள்கிட்ட பேசுறவன், உங்களை ஆசீர்வதிக்கிறவன். எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆசாரியன்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? நிறைய நேரத்துல சும்மா சாதாரணமா நடப்போம், அப்படிலாம் நினைச்சுன்னா அது கஷ்டம். அதனாலதான் அவர் எபிரேயர்ல சொல்றப்ப சொல்றாரு, உங்களுக்காக வேலை செய்யறவங்க மனசு நோகாதபடி நடந்துக்குங்க, உங்களுக்காக போதகனா இருக்கிறவங்க மனசு நோகாதபடி நடந்துக்குங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல சொல்றப்ப ஒரு விஷயத்த திரும்ப சொல்றாரு அவரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல கையை போடாத, கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையா ஊழியம் செய்கிற அந்த மனிதன் மீது நாம் செய்தால் அது ஆபத்தை விளைவிக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த ஆசாரியன் அப்படிங்கிறவன் இப்படி கடவுளுக்காக மனிதன் சார்பாக கடவுள் மத்தியிலும் கடவுளுடைய வார்த்தை மனிதனிடத்திலும் சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவன் இந்த ஆசாரியன், இந்த வகுப்பை சார்ந்த அந்த மனிதன், அந்த குடும்பத்துல வந்தவன் தான் இந்த சகரியா. அவனுடைய மனைவி பேரை சொல்லுது, அவன் மனைவி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எலிசபெத் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த எலிசபெத் யாருன்னு சொன்னா ஆரோனுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப அந்த ஆசாரியர்கள் கல்யாணம் பண்றப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவர் ரொம்ப பியூரா பார்ப்பாங்க. அந்த ஆசாரியர்கள் திருமணத்துல வந்து ஆசாரிய குடும்பத்தை, லேவி குடும்பத்தை, இஸ்ரவேல் அந்த சந்ததி இல்லாதவங்க யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த வம்சாவளி அட்டவணைகள்லாம் எதுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாடு வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. சிறைப்பட்டு திரும்பி வந்தப்ப நான் ஆசாரியே அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்னுடைய சந்ததி யாரு, எங்க சொந்தக்காரவங்க யாரு, இந்த நான் ஆசாரியங்கிறத எங்க அப்பா, எங்க தாத்தா, தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட தாத்தா, இவங்கெல்லாம் இந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாதான் தேவாலயத்துக்குள்ள விடுவாங்க. தேவாலயத்துக்குள்ள விட்டு நீங்க இது பலி செலுத்த முடியல, அடி செலுத்த முடியாது. ஆகவேதான் இந்த இடத்துல சொல்றது, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நல்லா கவனிச்சுங்க. லிசன், அவன் ஆசாரி, அவன் லேவி கோத்தர், இவன் ஆர்வனினுடைய மகன், ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரும் குடும்பமா இருக்கு. இந்த குடும்பத்தை பத்தி தான் பாக்குறோம். இந்த குடும்பத்தை குறிச்சு சொல்லும் பொழுது அவர் சொல்ற, குடும்பம் அப்படிங்கிறப்ப இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஆராதிக்கிறவர்கள், அடுத்த வசனத்துல சொல்லுது பாருங்க, அவர்கள் இருவரும், நல்லா கவனிச்சுங்க, அவர்கள் இருவரும், ஒருவர் கிடையாது இருவரும், கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறவங்க, இருவரும் சேர்ந்து வேலை செய்யறவங்க, அவங்க வந்து தேவனை பின்பற்றுகிறவங்க. எப்ப என்ன நாட்கள்ல முழு உலகமும் கடவுளை பின்பற்றாம சுய இச்சையின்படி வாழ்ந்து இருண்ட காலத்துல கடவுளை எல்லாரும் பாரம்பரியத்தையும் சடங்கையும் நம்பி முழு உலகமும் போய்கொண்டு இருக்கின்ற நேரத்துல இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஆசாரிய குடும்பம், எப்படிப்பட்ட குடும்பம்னா கடவுளை தேடுகின்ற குடும்பம். கடவுள் இட்ட நியமங்கள், கடவுள் இட்ட வார்த்தைகள், அதாவது அழகான வார்த்தைன்னு சொல்லப்படும் கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கூட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற வார்த்தையின்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இவங்க வேதத்தை படிச்சு தெரிஞ்சதுனால மேசியா ஒருத்தர் வருவார், அந்த மேசியா மூலமா தான் பாவ மன்னிப்பு, பலிகள் மூலமா பாவ மன்னிப்பு கிடையாது, நான் செலுத்துற பலி கூட ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்காது, இந்த பலிகள்லாம் அடையாளமா இருக்கு, இந்த பலிகள் வரப்போகின்ற மேசியாவுக்கு முன்னடையாளம், ஆகவே அந்த மேசியாவே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் என்கின்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு குடும்பம். அவங்க யார விசுவாசாங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசாங்க. உங்க ரெண்டு பேரை பத்தி சொல்றப்போ மாஸ்டருக்கு மாத்திரம் கிடையாது, அந்த நியமங்கள் எல்லாம் கரெக்டா கைகொண்டாங்க. நியமங்கள் நம்ம திருவிருந்து நியமங்கள் செய்யறோம், நியமங்கள் இது போன்ற அன்னைக்கு பல நியமங்கள் இருந்துச்சு, அந்த நியமங்கள் எல்லாம் அவங்க செய்கின்றவர்களாக இருந்தார்கள். அடுத்தது பார்க்கும் பொழுது அவங்க எப்படி நான் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள், குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றத பாருங்க. குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பேரும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை பத்தி பேசுது, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இருவரும் கத்தரிட்ட கற்பனையின்படி, ஏன்னா ரெண்டு பேரும் பைபிள் வாசிக்கிறவங்க, புரியுதா, ரெண்டு பேரும் வேதம் வாசிக்கிறவங்க, வேதம் தியானிக்கிறவங்க, வேதத்தை குறித்ததான அநேக காரியங்களை அறிந்தவர்கள், அவர்கள் ஜெபிக்கின்றவர்கள். உங்க வீட்டுல ஒரு கேள்விதான், தொடர்ந்து ஒரு அப்ளிகேஷன் என்ன சொல்லுது, இந்த குடும்பம் போல நீங்க இருக்கீங்களா, இப்ப வேதம் படிக்கிறீங்க, இந்த வேதம் படிக்கிறோம், வேதனம் படிக்கிறேன், இந்த போர்ஷன் நான் வாசிக்கிறேன், இந்த இந்த பகுதி எனக்கு என்ன என்ன கற்றுக் கொடுக்குது, இது மாதிரி நான் இருக்கிறேன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றோமா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றதுங்கிறது நல்லா புரிஞ்சுங்க, நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஐக்கியம் உறவு. அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒருமிச்சு கடவுளுடைய சமூகத்துல போறோம், நீங்க நாலு பேர் அப்படின்னு சொன்னா நீங்க நாலு பேரும் ஒருமிச்சு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும் அப்படிங்கறத வேணும் சொல்லு, இருவரும் கணவன் மனைவி வேதம் சொல்லுதா இல்லையா, அப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய சுவிசேஷ சாரி ஆதியாகமத்துல இரண்டாம் அதிகாரம் 24 அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள், ஒரே மாம்சமா இருக்கும், இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரே சிந்தனை இருக்கும். இப்ப குடும்பம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரே சிந்தனை இருக்குதா, ஏன் வித்தியாசமான சிந்தனைகள், ஏன் வித்தியாசமான போக்கு, வித்தியாசமான காரியங்கள், ஏன்னா ரெண்டு பேரும் ஒருமிச்சு இல்ல, ரெண்டு பேருக்குள்ளையும் தேவ பயம் இல்ல, தேவ பக்தி இல்ல, ரெண்டு பேரும் வேதம் வாசிக்கல, அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு, பயமா இருக்கு நிறைய நேரத்துல. நான் முந்தா நாள் வந்து டிவி பாத்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி டிவியில போட்டு விட்டாங்க, என்ன அப்படின்னு சொன்னாங்க, புருஷங்காரன் மனைவியையும் ஒரு வயசு குழந்தையும் கேணிக்குள்ள தள்ளிட்டான், குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு பேர் தெரியுமா பயத்துல இருக்காங்க, இப்படி நடந்துருமோன்னு சொல்லி எவ்வளவு பேர் திரும்ப பயத்துல இருக்கான், விஷம் வச்சிருவாளோ, கள்ள கொட்டு கொண்டுருவாளோ, இப்படி புருஷனுக்கு பாதி பயம், இப்படி நடந்துருமோ, பேப்பர் முழுசும் பாருங்க, பேப்பர் முழுசும் செய்தி நியூஸ் பார்த்தாலே பாக்கிறதுக்கே பயமா இருக்கு, ஸ்கிப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா இதேதான் செய்தி, டெய்லி செய்தி தான், ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கு போட்டுக்கிட்டாங்க, புருஷனுக்கு பயந்து மனைவி தூக்கு போட்டுட்டா, மனைவிக்கு பயந்து புருஷன் தூக்கு போட்டுட்டான், இருவரும் சேர்ந்து வாழல அப்படின்னு சொன்னா இன்றைய இருக்கிற இருளான அந்த வாழ்க்கையில பாவம் நிறைந்த வாழ்க்கையில இருவரும் ஒற்றுமையா இல்ல அப்படின்னு சொன்னா வாழ முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்க பின்னால கேட்கிறேன், நானு இப்ப இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா நான் இருக்கிறேனா, நம்ம இருக்கிறோமா, ஏன் குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நீங்க, ஏன் உங்க வேலைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, உங்களை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம், நீ சர்ச்சைக்கு நேரத்துக்கு வரத வச்சு நீ எப்படி வீட்டுல வேலை செய்வேங்கிறத நான் சொல்லியிருக்கேன், கஷ்டமே கிடையாது. டிசிப்ளின்ங்கிறது கடவுளுக்கே ஒருத்தன் பயப்படாத எப்படி உலகத்துக்கு பயப்படுவான் சொல்லுங்க, கடவுளுக்கு பயப்படாதவன் எப்படி உலகத்துல நேர்மையா வேலை செய்வான், எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு காலத்துக்கு செய்ய முடியாதுங்க. ஒரு காலத்து ஒழுங்கா சமைக்க மாட்டான், ஒழுங்கா வீட கூட்ட மாட்டான், அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் துணி வைக்க மாட்டான், ஒழுங்கா காப்பி போட தெரியாது.
கடவுளுக்கு பயப்படுற பயம், இந்த குடும்பத்தை குறிச்சு பாக்குறப்ப இவங்க இருவரும் ஒருமனமுடையவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பவர்களாய், கர்த்தரிடத்தில் நியமங்களை கை கொள்ளுகிறவர்களாய், அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு குடும்பமாக காணப்பட்டுச்சு. சகரியா அப்படின்னு சொன்னா யகோவா நினைத்தருளினார், எலிசபெத் என்பது என் தேவன், என் ஆணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த குடும்பத்துல இவங்க பரிசேயனை போல வாழல, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவ பக்தியாய் கடவுளுக்கு பயந்து, ஆமோஸ் 3:3 சொல்ற விதமாக இருவரும் ஒருமித்து இணைந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப இந்த குடும்பத்தை சொல்லியாச்சு, யாரு என்ன குடும்பம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. சொல்லிட்ட பிற்பாடு இப்ப 7 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசை, அப்ப 7 ஒரு விஷயத்த சொல்ல, அவன் குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை சொல்லு. இந்த ப்ராப்ளம் அங்க என்ன, இந்த குடும்பத்துல இந்த இவங்க ரெண்டு பேரும் விசுவாசிகள், நல்லா கவனிச்சீங்க. சரித்திர நிகழ்வு ஒண்ணு, அடுத்தது அந்த யூத மதத்தை குறிச்சதான காரியம், யூத மதத்துல ஆசாரியன் ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்க என்ன வேலை, இவங்க என்ன பணி, அடுத்தது இந்த ஆசாரிய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருந்துச்சு, அநேக ஆசாரியர்கள் ஒழுங்கா வாழாத நேரத்துல, அந்த இருக்கிற யூத ஜனங்கள் ஒழுங்கா வாழாத நேரத்துல இந்த வயதான தம்பதியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்துட்டோம். இப்ப இந்த வயதான தம்பதிகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அவங்க வயது சென்றவர்களா இருக்கிறாவ, ஆனா அவங்கள்ட்ட குழந்தை இல்ல. இப்ப ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல என்ன சொல்றது, விசுவாசியா இருக்கும் பட்சத்துல பிரச்சனைகள் இல்லாமல் போகாது. ரெண்டு பேரும் இப்படி ஜெபம் பண்ணி, இப்படி கடவுளுக்கு பயந்து, இப்படி கடவுளுக்கு உண்மையா இருக்கும் பட்சத்துல கூட அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்படுகின்றது. எப்படி நடப்போம், எப்படி சிந்திக்க முடியும், இந்த குறைவு இருக்கிறப்பெல்லாம் இவ மலடி, மலடி மலடியை பத்தி வேதத்துல அநேக நேரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில 25 குழந்தை கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை 75 ஆண்டு விளைக்கிறார், 100 99 வயசுலதான் அவனுக்கு, அதாவது 100 ஆகிறதுக்கு 8 அந்த குழந்தை பிறகு, சரியா? அப்ப எப்படி இருந்திருக்கும், ஆகா வந்து குறுக்க பூந்து விளையாடுற மனமடிவு, சமூகம் சுத்தி சரியா பார்க்கல, வேதனை வருத்தம் சஞ்சலம் குட்டிக்கிட்டேதான், யார் என்ன பேசுவாங்க, யார் என்ன சொல்லுவாங்க. அண்ணாவுடைய வாழ்க்கையில வெளிநாள் அவருடைய சக்கலத்தி அப்படின்னு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, சக்கலத்தி போட்டு வாட்டுறாங்க, அவ வேதனையோட ஜெபம் பண்றாங்க, கண்ணீரோட ஜெபம் பண்றாங்க, ஒன்று போய் ஜெபம் பண்றாங்க, ஏன்னா அந்த நிந்தையை தாங்கிக் கொள்ள முடியல. யாருடைய வாழ்க்கையில, ஒருவேளை ஆபிரகாம் விசுவாசிகளினுடைய தகப்பன் அண்ணா, அவளை குறிச்சு பார்க்கிறப்பையும் அவளும் ஒரு நல்ல விசுவாசி. இந்த இடத்துல சகரியா எலிசபெத் ஒரு குடும்பம், கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம், அநேக நாட்களாக குழந்தை இல்லை, அவர்கள் வயது சென்றவர்களாகி போய் விட்டார்கள், எப்படி இருக்கும், அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலே குழந்தை இல்லாதவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், குழந்தை இருக்கிறவனுக்கு வேதனை தெரியாது. குழந்தை இல்லாதவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, இன்னைக்கு அநேகருக்கு குழந்தை கிடையாது, எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஐயோ, ஏன்னா சமூகம் அப்படிதான் பார்க்கும். ஆனா கடவுள் இந்த இடத்துல ஒரு விசுவாச குடும்பத்துல இவங்க ரெண்டு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, கணவனும் மனைவியுமா ரெண்டு பேருமா சேர்ந்து உள்வாங்கி அந்த பிரச்சனையை அவங்க வேதபூர்வமா தீர்த்துக்கிட்டதுனாலதான் கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் உடனடியா என்ன என்ன செஞ்சிருவாங்க, தீர்த்து விட்டு வேற கல்யாணம் பண்ணிடுவான் நம்ம கலாச்சாரத்துல. ஆனா இல்ல, அந்த விசுவாசி அவன் என்ன நடந்தாலும் சரி, கடவுளின் வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக அனுமதித்து இருக்கிறார், கடவுளின் வாழ்க்கையில செய்ததெல்லாம் நன்மைதான், கடவுளின் வாழ்க்கையில நிச்சயமா தீமை செய்யவே மாட்டார், இதான் விசுவாசியோட மனசுல இருக்கணும். என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுங்க, என் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் கடவுள் நிச்சயமாக நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அனுமதிக்கப்பட்டிருக்குதா, அனுமதிக்கப்பட்டிருக்குதா, அந்த பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் உன் வாழ்க்கையில அதை அனுமதித்து இருக்கிறார், அது உனக்கு முள்ளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்னும் எடுத்து போடாமல் கூட இருக்கலாம், பொறுமையாயிரு, அது தேவ மகிமைக்காக, அது தேவ மகிமைக்காக, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக,
உன்னை நன்மைக்கு எதுவாக நடத்தும்படியாக, உன்னை புடமிடும்படியாக. ஏன் சிறைச்சாலையில் இருந்தா யாக்கோபு ஒண்ணுமே தவறே செய்யாத. வேதனை நிறைந்த நாட்கள், வேதனை நிறைந்த நாட்கள், மிகுந்த அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி, ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் சரி, ராகேலுடைய வாழ்க்கையிலும் சரி, தேவன் அற்புதத்தை செய்தார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலும், அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். கடவுள் நல்லா கவனிச்சிங்க, கடவுள் அனுமதிக்கிறார். நல்லா கவனிச்சிங்க, கடவுள் அவங்க வாழ்க்கையில கஷ்டம், அதாவது கஷ்டம் அப்படிங்கிறப்ப அந்த கஷ்டத்தை நீங்க உள்வாங்கி பார்த்தா தான் தெரியும். அது பிள்ளை இல்லாம இருந்தா தான், பிள்ளை இல்லாதவனுக்கு தெரியும் அந்த வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பெயின், இட்ஸ் எ பெயின், வலிக்கும். நம்ம வாயும் சும்மா இருக்காது, புருஷன் வாயும் சும்மா இருக்காது, ஊர் வாயும் சும்மா இருக்காது. எப்பொழுதும் நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா செஞ்சிருவோம், கல்யாணம் ஆகி ஒரு மாசம், ரெண்டு மாசம், மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா கேட்பாங்க, ஏதாவது புள்ள பூச்சி. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில கேட்கவே கூடாது, அது அசிங்கமானது, கேட்கக்கூடாது, எப்பொழுதுமே கேட்கக்கூடாது. அவங்களுக்காக நீங்க ஜெபம் தான் பண்ணணும், இந்த ரெண்டு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு அசிங்கமான ஒரு காரியம் செய்யக்கூடாது. இப்ப இப்படிப்பட்ட அந்த வேதனை நிறைந்த நேரத்துல எட்டாம் வசனத்துல சொல்லுது, இப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவசன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப இவன் வந்து ஆசாரிய ஊழியம், இந்த ஆசாரியர்கள் அந்த நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட 24,000 ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க, 24,000 ஆசாரியர்கள் இருந்தாங்க. இந்த 24 ஆசாரியர்களும் என்ன ஆசைப்படுவாங்களா, எப்படினாலும் அந்த தூப சீட்டை வாங்கி உள்ளுக்குள்ள போய் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல போயிடணும் அப்படிங்கறதா அந்த ஆசாரியர்களுடைய அல்டிமேட் கோலாவே இருக்குமா. இதுல வந்து என்னன்னா, இந்த சீட்டு போட்டு தான் எடுப்பாங்க, எல்லாரும் போக முடியாது. சீட்டு போட்டு யார் பேர்ல சீட்டு உள்ளுதோ அந்த சீட்டு எடுத்துட்டு தான் உள்ளுக்குள்ள போடணும். சீட்டு இருந்தா தான் உள்ளுக்குள்ள போக முடியும். சிலவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காமே போயிருமா, வாய்ப்பே கிடைக்காமே போயிடுச்சான். ஆனா இந்த இடத்துல அந்த சீட்டு போட்ட அந்த முறைமையின்படி இவனு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவருங்க வாழ்க்கையில பிரச்சனை, நல்லா குஞ்சிங்க, லிசன், வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை. ரெண்டு பேரும் வயது சென்றவர்கள் சரியா, ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலிருந்து ஒருவித பின்மாற்றமும் கிடையாது. கொடுக்கப்பட்ட வேலையை வேலையை செய்தார். ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், கடவுளினுடைய பராமரிப்பினுடைய செயல். இவன் தேவாலயத்துக்குள்ள போகணும், தேவாலயத்துல பலிபீடத்துக்குள்ள போய் தூப பீடத்துக்குள்ள அவன் போகணும். அது வரைக்கும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில இடைபடுகிறார். ஆண்டவர் ஒரு பெரிய லாங் கேப் விடுறாரு. அவன் வாழ்க்கையில என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காரு. நல்லா குனிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 400 வருஷம் கடவுள் பேசவே கிடையாது. முதல் முதலா பேசக்கூடிய ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொன்னா யார் தான், இவன் தான் பேசுறா, இவன்ட்டு தான் ஆண்டவர் பேசுறாரு, வேற யார்ட்டையும் பேசல. முதல் முதலாவது பேசுனது இவனிடத்துல ஆண்டவர் பேசுறார். அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து அந்த 400 வருஷ இடைவெளி கேப்ப உடைக்கிறார் ஆண்டவர் அந்த இடத்துல. ஆனா அதுக்கு முன்னால இவ்வளவு காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வேதனையும் சஞ்சலமும் வருத்தங்களும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவன் உள்ளுக்குள்ள போறான் அந்த ஆசாரிய பணி செய்வதற்காக. ஜனங்கள் எல்லாரும் வெளியில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போனா தேவதூதனை காண்றான். 400 வருஷ இடைவெளிக்கு பின்னதாக கடவுள் முதல் முதலாக காபிரியல் என்னும் தூதன் மூலமாக சகரியாமின் இடத்திலே பேசுகிறார். சகரியாமின் இடத்திலே பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நீ யோசித்து பாரு. அவன் வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள், அந்த பணி எப்படிப்பட்ட பணி, அவன் செய்யக்கூடிய பணி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பணி, அதுல உண்மையா இருக்கணும், வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா கடவுள் அவனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல போகும் பொழுது அவனை சந்திக்கிறான். அவன் எங்க போக முடியும், நல்லா கொஞ்சம் பாத்துங்க. இந்த அந்த ஆசாரிய பணிங்கிறப்ப இன்றைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. அன்னைக்கு எப்படின்னா ஜனங்களை எல்லாம் வெளியே தான் நிக்கணும், உள்ளுக்குள்ள வர முடியாது. இவன் எடுத்துக்கிட்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். அங்க குத்து விளக்கு இருக்கும், சமூக தப்பம் இருக்கும், அந்த தூபபீடம் இருக்கும். அது உள்ளுக்குள்ள போகணுங்கிறது தான் பெரிய கிஃப்ட். அது அந்த பணி இவனுக்குள்ள கிடைக்குது. அந்த இடத்துல அவன் உள்ளுக்குள்ள போய்
அவன் தூபபீடத்துல ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நல்லா கவனிச்சு, ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கடவுள் அவனோடு பேசுகிறான். கடவுள் அவனோடு பேசுறாரு. எப்பொழுதும் மனசு வச்சுங்க, கடவுள் அவங்களோட பேசுறாரு. இன்னைக்கு நம்மளோட எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசியினோடு, விசுவாசியோட வாழ்க்கையில தேவன் பேசிக் கொண்டே இருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவனுக்கு தேவன் வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் சரியான நிலைப்பாடே வருங்க. நல்லா திரும்ப தெரிஞ்சுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் நீங்க ஆசாரியன். ஒன்னு பேர் 2:9 நீங்களும் நானும் ஆசாரியர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள், நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நம்ம இருக்கிறோமா, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் உன்னை ஒரு ஆசாரியனை அழைச்சிருக்கப்ப நீ மற்றவர்களுக்காக நீ பரிந்து பேசுகிற ஒரு 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 விசுவாசியா இல்ல அப்படின்னு சொன்னா, அது போல ஒரு மோசமான ஒரு விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. இவ்வளவு ஜனங்களுக்கும் உன்னை என்ன ஆண்டவர் ஆசாரியனா வச்சிருக்கிறாரு. இந்திய தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், அநேக நேரங்களில் உங்களுடைய உறவினர்களுக்காக கூட நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, அநேக நேரங்களில் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க, கூட பிறந்த மனைவிக்காக தொடர்ச்சியா ஜெபம் பண்ண மாட்டீங்க, கூட பிறந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக தொடர்ச்சியா ஜெபம் பண்ண மாட்டீங்க. என்னைக்காவது உபவாசித்து ஜெபிச்சிருக்கேன்னு சொல்லுங்க, உங்க பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக, உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிச்சிருக்கேன், அவன் கை தூக்க பாத்தியா? உன் பிள்ளையோட ரட்சிப்பு தான் உன் கையில கத்தல். ஆண்டவர் உன் பிள்ளை மேல எவ்வளவு கருசறியா, குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறிய, குழந்தை இல்லைன்னு சொல்லி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபிக்க சொல்ற, ஜெபிச்ச பிற்பாடு அந்த குழந்தைய கத்தருக்காக வளர்க்கணுங்கிற அந்த வளர்ப்பு இல்லையே, நினைச்சா வேதனையால இருக்கு. நீ ஆசாரியன்கிற உணர்வு கூட இல்லையா நீ? உன்னை ரட்சித்து நீ ஆசாரிய கூட்டம் சொல்லியிருக்காரு உன்னையே. ஏன் உன் மனைவிக்கு உன் ஜெபம் கேட்க அப்படின்னு உனக்கு என்ன தெரியுமா, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. இந்த சகதியா எலிசபெத்தோடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரே நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் காணப்பட்டிருக்கு, உண்மைதான், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவனுடைய அவிசுவாசம் நீக்கப்பட்டுச்சு, அது வேற விஷயம். அந்த இடத்துல தேவதூதன் சொல்றான், என்ன சொல்றான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லி சொல்றான். அவன் குமாரன் சொல்றாரு, ஆண்டவர் எவ்வளவு டீட்டெயில் சொல்றாரு பாருங்க, அந்த குழந்தைய குறிச்சு சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க. 10 வசனத்தில் வாசிக்கிறேன், தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயா. தெளிவா சொல்லியாச்சு. இன்னொரு விஷயம் பாருங்க, இவங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாங்க, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. Prayer is recorded in the heaven. நீ பண்ற ஒரு ஜெபம், நல்ல கவனிச்சுங்க, நீ பண்ற ஜெபம், நீ உன்னுடைய வேண்டுதல் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் அதை நினைப்பு வச்சிருக்காரு பாருங்க. இவன் எத்தனை நாள், இவன் எத்தனை நாள், இவனுக்கு என்ன வயசு நீங்க சொல்லப்படல, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணான்னு சொல்லப்படல. இவன் ஜெபம் பண்ணான், ஜெபம் பண்ணிட்டு விட்டு காணா விடலையா, தொடர்ந்து ஜெபம் பண்ணானான்னு தெரியல. அங்க உள்ளுக்குள்ள போறான், அது தேவனுடைய பராமரிப்பின் செயல். தேவதூதன் சொன்னா, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சியா அப்படிங்க, எப்படி இருக்கும், என்ன ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உன் மனைவி மலடியா இருக்கால உள்ள பேர போற, உன் பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா, யோவான்னு பேர், பேரை சொல்லி விட்டார். அநேக நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்டிருக்காளா, பதில் தருவாளா, தரமாட்டாளாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை அவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த சகரியா எலிசபெத் வந்து யார்கிட்டையும் போய் எல்லாம் கேட்கல, நல்லா கேட்டுங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அவன் யாரு என் தேடி போய் எனக்கு ஜெபம் பண்ணிக்கீங்கன்னா சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜெபம்ங்கிறது நீங்க ரெண்டு பேரும் பண்றது, கடவுள் உங்களிடத்துல கேட்கணும். அவர் உனக்கு ஆண்டவர்னா நீ தான் கேட்கணும், நான் கேட்க கூடாது. உன்னுடைய வழி, நீ கடவுள், நீ கடவுளுக்கு உறவு கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி நபரும் கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும். நீங்க பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க வந்து நான் ஜெபிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, இல்ல நீ ஜெபிக்கணும். ஜெபம் அதிகரிக்கணும்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபத்துக்கான பதில் உண்டு. நீ என்ன கேட்டிருக்க அது ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது ஒருவேளை உடனே இல்லாம இருக்கும். பின்னா நீங்க நிறைய நேரத்துல நீங்க என்ன கேட்டீங்கிறது எழுதி வச்சிருக்க மாட்டீங்க, என்ன கிடைச்சிருக்குங்கிறது கேட்டிருக்க மாட்டீங்க. ஒன்னு சொல்ல கேட்டுங்க, இன்னைக்கு நம்ம சபையில சாட்சியா சொல்ற கேட்டுங்க,
கதையில் உங்க கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்களா என்ன ஆச்சு, கஷ்டம் வந்திருக்குமா, வலிச்சிருக்குமா, வலிச்சிச்சா இல்லையா, விசுவாசத்தோட இருந்தாங்களா, ஜெபம் பண்ணாங்களா. நான் கேட்கறப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நாங்க உபாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு, எனக்கு தெரியும், அவங்க ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டாரு, நடந்துச்சா கண்ணுக்கு முன்னாலே, அவ்வளவு பெரிய விட்னஸ் இது உனக்கு, கண்ணுக்கு முன்னாலே இருக்கிற ஒரு குடும்பம், நம்பிக்கை இல்ல, உன் ஜெபம் கேட்கப்படணும் நம்பிக்கை இல்ல. சபா ஆரம்பிச்சு 28 வருஷம் 28 வருஷம் 1996 அங்க வந்தோம். நல்லா கவனிச்சுங்க, செக் போஸ்ட் கேட்டாப்புல இங்க 2000 வந்தோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஒரு சிலர் இங்க இருக்கவங்களாம் வந்திருக்கீங்க. உட்கார்த்துக்கு இடம் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ண, 16 இயர்ஸ் நான் ப்ரே பண்ணேன். 16 வருஷத்துல நான் சோர்ந்து போல, ஆண்டவர் செய்வாருங்கிற மாபெரும் நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க காசிக்கு தெரியும், ரவிக்கு தெரியும், ஜெயபாலுக்கு தெரியும், நிறைய பேருக்கு ஜெயகணேசுக்கு தெரியும். அங்க போய் கேட்டா முத்துப்பட்டியில வாங்கிருங்க 1 லட்சம் ரூபா தான், 1 சென்ட், 1 ஏக்கர் 1 லட்சம் ரூபா. யார் காட்டினது, இங்க மூலக்கரையில காட்டினது யாரு, நீனா காட்டினது, இங்க மூலக்கரையில வாங்கிக்கீங்க 10 லட்சம் ரூபா தான். கடவுள் நான் ஜெபம் பண்ணது இந்த இடம் மட்டும்தான், வேற எந்த இடமும் நான் ஜெபம் பண்ணல, இந்த இடமா, திஸ் இஸ் த பிளேஸ். ஆண்டவர் இந்த இடத்தை தாங்க, இந்த இடத்தை தாங்க, இந்த இடத்தை தாங்க. என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஆனா இயேசு இருந்தார் என்னுடைய வாழ்க்கையில. உன் வாழ்க்கையில ஏன் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது, உன் ஜெபம் கேட்கப்படும், விசுவாசத்தோடு ஜெபம்னு. அந்த இடத்துல விசுவாசம் வேணும், உனக்கு நம்பிக்கை வேணும், கண்ணுக்கு முன்னால இருக்கிற சாட்சிகளை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட வராத, என்கிட்ட சொல்லாத, உன்னை படைத்த கடவுளிடத்துல நீ முழங்காலில் நின்று ஒவ்வொரு தனிநபருமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். எந்த மனுஷன்றி போகாத, வேதம் சொல்றது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகின்றது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வேதம் சொல்றது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் இல்ல, நீ, யூ. சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டாண்டு காலமா ஜெபம் பண்றப்ப அவன் சோர்ந்து போயிட்டான், இலக்கரிச்சு போயிட்டான். நான் இலக்கரிச்சு போயிட்டானா, வேதம் சொல்லுது, வேதம் அந்த பகுதி சொல்லுது, அவன் வயது சென்றவளா ஆகி போய்விட்டார்கள். வயது சென்றவளா போனதுனால அவனுக்கு கடவுள் இதை செய்ய முடியுமான்னு ஒரு நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. அதனால தேவதூதன் சொல்றப்ப அவனால கேட்கறதுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுளால முடியுமா, வயது சென்றுச்சே. சூழ்நிலையை பார்க்கலாம், சூழ்நிலை உண்மையுமே ரொம்ப ரியலா, ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தெரியுமா, புள்ள பிறக்குமா, வயசாயிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு, புள்ள பிறக்குமா, புள்ள பிறக்குமா, என்ன கேள்வி, என்ன அது, நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா அவன் கேட்டது சரியா தப்பா, அவன் கேட்டது சரியா தப்பா, கேட்டது தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் ஆசாரியன், ஏன்னா வேற அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம், அந்த பசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சொல்றது, கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளாயிருந்தார்கள். அந்த இடத்துல சொல்றது கத்தரிட்ட கற்பனைகளின்படி, அவன் வேதம் வச்சிருந்தான், படிச்சிருந்தான், வேதத்தை படிக்கிறப்ப சாராளை பார்த்திருக்கான், ரெபேக்கால பாத்துருக்கான், ராகேல பாத்துருக்கான், அண்ணால பாத்துருக்கான். இவங்க வாழ்க்கையில நடந்தது ஏன் என் வாழ்க்கையில நடக்க முடியாதுங்கிற அந்த ஒரு சிந்தனை போக்கு அவனுக்குள்ளாக வரல, அதுதான் வருத்தம் அங்க. அதனாலதான் அந்த ஏன் சந்தேகப்படுறேன் ஆண்டவர் கேட்கிறாரு. கடவுள் இயலாத ஒரு காரியத்தை 100 வயசுல குழந்தை கொடுத்திருக்காரு, வேதத்தை படிக்கிற உனக்கு நம்பிக்கை இல்லையா, இன்னைக்கு எதுக்கு தெரியுமா, உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, வேதத்துல நடந்ததெல்லாம் பொய்யா நிஜமா, அது அன்னைக்குதான் நடக்கும், இன்னைக்கு நடக்குமா அப்படிங்கறது உன்னுடைய பிரச்சனை. உன்னுடைய பிரச்சனைக்கு வேதம் சொல்லுகின்ற ஒரு பதில், கடவுள் இம்பாசிபிளை செய்கின்றவர், இயலாததை செய்கின்றவர். உன் வாழ்க்கையில நீ எது நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது தேவனால் கூடும். அந்த இடத்துல அதனாலதான் சொல்றாரு, சகரியாக்கு எலிசபெத் எலிசபெத் வயது சென்றவ, கன்னிமரியால் புரு கல்யாணம் ஆகாதவ, ஆண்டவர் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகின்றார். அநேக நேரங்கள்ல வேதத்தை படிக்கிறப்பெல்லாம் வேதம் அது நடந்த நிகழ்ச்சி, அது நிச்சயமா இன்னைக்கும் நடக்கும். ஆண்டவரின் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நிச்சயமாக சந்திப்பார், என்னுடைய பயங்கள் எல்லாம் நீக்குவார், என் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் வேணும். நம்பல அந்த இடத்துல சொல்லி ஆண்டவர் சொல்ற, நீ ஊமையனா இருப்ப அப்படின்ட்டு, நடக்கிற வரைக்கும் ஊமையனா இருப்ப, குழந்தை பிறக்க போகுதுன்னு கடவுள் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, நான் தேவ சமூகத்தில இருந்து வந்திருக்கேன், கடவுள் தான் என்னை அனுப்பிச்சா உண்ட சொல்ல சொல்லி நான் அதை வந்து உனக்கு சொல்றேன், நீ நம்பலங்கிற இப்படி உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் அப்படின்னு உள்ள ஆண்டு சொல்றாரு, நீ பேசாத அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சந்தோஷத்தை நீ போய் வெளியே யாருட்டி சொல்ல முடியாது. அவன் வாய அடக்கி விட்டுட்டாரு. வெளியே வந்தா என்ன பேப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு ஏதோ ஒரு என்னமோ அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு குழந்தை எனக்கு கத்தர் குழந்தைய தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நச்சு அவனால சொல்ல முடியும். ஈவன் வீட்டுக்கு போன பிற்பாடு கூட மனைவியிட்ட போய் சந்தோஷமா அதை சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. நீங்க நேரங்கள்ல நம்ம ஜெபிக்க வேண்டிய ரெண்டு காரியம், சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்யும்னு சொல்லி ஒரு மனுஷன் சொன்னான் தெரியுமா. அவங்க அப்பா வந்து சொல்றான், என் புள்ள நுற தள்ளிக்கிறது பிறந்ததுல இருந்து அப்படித்தான் இருக்கான், மருதுப மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றப்ப என்ன ஆண்டவரே செய்யும், விசுவாசிக்கிறியா ஆண்டவரே, என் விசுவாசம் அதிகரிக்கும்படி செய்யும் சாமி. இன்னைக்கு அதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும் சுவாமி. சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து நான் தோத்து போயிடக்கூடாது. சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நடக்காது, அவங்களுக்கு வயது சென்ற புள்ள வைக்க முடியாதுங்க, சூழ்நிலை தானே சொல்றது. ஆனா ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில மகிமை செய்வார், ஆண்டவனுடைய வாழ்க்கையில மகத்துவத்தை செய்வார், உன் வாழ்க்கையில அதிசயத்தை காணப்படுவார், ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை காணப்படுவார். அநேக நேரங்களில் சோர்ந்து இருக்கிறவனுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்கிறது. இவர் விஷயம் சொல்லுது, வேதம் சொல்லுது, கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட போட்டார். உன்னுடைய மன கவலைகள் எல்லாம் சொல்லு, உன் பிரச்சனைகள்லாம் சொல்லு, ஆண்டவரத்தினுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு, உன்னுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரத்துல அறிக்கையிடு, ஆண்டவரத்துல மன்னிப்பு கேள், சக மனித நிலத்துல மன்னிப்பு கேள், ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை செய்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தேவன் மகிமையான காரியத்தை செய்ய இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன், உன் வாழ்க்கையிலே மகிமையை காண செய்கிற தேவன், அந்த தேவனை நீ விசுவாசி. உன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக ஜெபி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.